இதை போன்ற நிலைகளை நாம் கோள்கள் உருவாக்கும் உணர்கள் இருக்கு. ஆக உணர்வின் தன்மை கொண்டு அதிலேயே விளையும் விளைந்த உணர்கள் ஒன்றுடன் ஒன்று அதரவன, ஒன்றை ஒன்று இணைத்து அந்த உணர்வின் தன்மை யஜு, அது உணர்வால் விளைந்த மனம் சாம. ஆக இவ்வாறு தாவர இனங்கள் ஒன்றுடன் ஒன்று கலந்து அந்த கலந்திட்ட நிலைகள் அது மறைந்து அதர்வன, அதனின் உணர்வின் தன்மைகள் இரண்டனை இணைந்திட போகும்போது யஜு, அதனின் இணைந்த தாவர இனத்தின் மனம் மாறும்போது அதனுடைய நிலைகள் சாம. ஆக நாதங்கள் அதனுடைய சுவையின் தன்மைகள் எவ்வாறு மாறுகிறது என்ற நிலையும் இதை போன்ற நிலைகளை தெளிவாக எடுத்துரைத்துள்ளார். ஆகவே ஆயுர்வேத இந்த தாவர இனங்கள் நமக்குள் மனிதனாக வரப்போம்போது ஆயுர் மாக அதனின் உணர்வின் தன்மை வேத சாஸ்திரப்படி எந்த சதியின் சத்தை நுகர்ந்து அந்த உணர்வின் நாதங்களாக நமக்குள் இயக்குகின்றதோ அதே போல இன்னொரு செடியின் சத்தை அதனுடன் இணைத்து இதை மறைத்து அதன் உணர்வின் தன்மை இணைத்துக் கொண்ட பின் பலவித செடிகளாக மாறுகின்றது. இதேபோல மனிதனின் உணர்வுக்குள் எந்த தாவர இனசத்தின் தன்மை அதிகரித்து அந்த உணர்வின் தன்மையாக ஆயுர்வேதம் அதன் உணர்வாக அதிகமாக வளர்ந்து விடுகின்றதோ கோபத்தாலேயோ வெறுப்பாலேயோ வேதனையாலேயோ இதை போல உணர்வுகள் வந்துவிட்டால் அந்த தாவர இனசத்தின் உணர்வின் நாதங்கள் அதிகமாகின்றது. இதற்குத்தான் இந்த ஆயுர்வேதத்தில் என்னென்ன நிலைகள் கொண்ட நாதங்கள் யஜு அதனுடைய இணைந்த மனங்களின் தன்மை வரப்படும் போது அதனை கவர்ந்து இந்த உடலுக்குள் அந்த மனத்தை கொண்ட உணர்வினை அது சிறகப்படும் போது அதர்வன, அதை கொன்றும் இதன்றி உணர்வுகள் நர்மனத்தை கொண்டு வளர்க்கப்படும் போது அதனுடைய நிலைகள் யஜுராகி அதனுடைய சாமமாக உணர்வின் தன்மையை மாற்றுகின்றது. இதையெல்லாம் சாஸ்திரங்கள் தெளிவாக்கப்பட்டுள்ளது. இதை நாம் தவறான நிலைகள் கொண்டு நமது நிலைகளில் தாக நாம் ஓமங்கள் செய்து யாகங்கள் செய்து ஆக பிறருக்கு நீ தர்மங்கள் செய்தால் நல்லாகிவிடும் என்று இவன் பகுதி காசு பிறருக்கு தர்மம் செய்யும் முறையே எவ்வாறு என்ற நிலைகள் அது ஊட்டாதபடி தர்மம் என்பது பிறருடைய இரக்கமாக பிறருக்கு தர்மம் செய்யும் போது அவருப்படும் வேதனைக்காக இந்த அப்பா நீ இதை சாப்பிடும் உனக்கு நல்லாகி போகும் என்று சொல்லும் போது அவருடைய உணர்வை நுகர்ந்தே நாம் உணவாக கொடுத்தாலும் அவர் வேதனை கொண்டு நாம் எண்ணவில்லை என்றாலும் மாறாக எனக்கு உதவி செய்தார் அப்படின்னு இந்த உணர்வின் தன்மை எண்ணி உட்டாலே நாம் எதிரெண்டி நிலைகள் இந்த ஆன்மாவில் கலக்கின்றோம். அவன் மாராசன் என்று சொன்னாலும் இந்த உணர்வின் தன்மை அவரில் விளைந்த உணர்வுகள் நமக்குள் கலந்து இதுவே ஒரு வித்தாகி இது அதரம வேதமாக மாறி நமக்குள் நல்ல குணத்தை மாற்றிவிடுகின்றது. ஆகவே இதை போல மாறி மாறி நாம் நன்மைகள் பல செய்திருப்பினும் பல தீமைகளின் தன்மைகள் நமக்குள் எவ்வாறு விளைகிறது என்ற நிலையும் எளிதில் நாம் கண்டுணர்ந்து இந்த தீமைகள் அகற்ற முடியும் என்ற நிலையைத்தான் சாசனங்கள் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதன்படி நாம் நடந்தோம் என்றால் மனித உடலுக்குள் மனிதனாக உருவாக்கும் நல்ல குணங்களாக உருவாகி பல தீமைகளை கடந்து ஆக மனிதனாக உருவாக்கி தீமைகளை அகற்றும் உணர்வின் சக்தி மனிதனுள் விளைந்தது ஆறாவது அறிவு. தீமைகள் அகற்றவும் மற்றொன்று இணைத்து புதிதாக உருவாகும் நிலைகளைத்தான் தீமைகளை அகற்றும் நிலைகளை சரகன பவா குகா. ஆக சரகன பவா தீமைகளை அகற்றி ஏனென்றால் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் நாம் கலந்து நல்ல வாசனையாக உணவாக உட்கொண்டாலும் அதிலே மறைந்து நம் உடலுக்குள் சென்றாலும் அந்த நஞ்சினை மலமாக மாற்றிவிட்டு நல்ல உணர்வை உடலாக மாற்றி நல்லதை உருவாக்கும் உணர்வின் செயலாக்கமாக வருகின்றது. இதைத்தான் சரகன பவா தீமைகளை அரைச்சிடும் அந்த சக்தியாக தனதாக இருந்து சரகன பவா குகா இந்த உடலுக்குள் தீமைகளை அகற்றிடும் சக்தியாக இந்த உடலுக்குள் நின்று கந்தா பலவற்றை அழிந்து கடம்பா உருவாக்கி கார்த்திகேயா ஆக பல பொருளை அறிந்து மற்றதோடு இணைத்து ஆக உருவாக்கும் திறன் பெற்றவன். ஆகவே இதை தெரிந்து கொள்ளும் நிலைகள் பெற்றவன் கார்த்திகேயம். இதை போல நமக்குள் அறிந்திட்ட இந்த உணவின் ஆற்றலை நாம் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் இந்த ஆறாவது அறிவை எந்த நிலையை உணர்த்துவதற்குத்தான் இந்த நிலைகளில் ஆதி மூலம் என்பது உயிரை வைத்தான். நாம் ஒவ்வொரு சரீரத்திலும் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக இன்று மனித உடல் வைத்தது விநாயகா என்ற பெயரை வைத்து நாம் எளிதில் கண்டுணரும்படி செய்தார். ஆக இந்த உடல்ல உள்ள கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்து இயக்குவது நாம் அறிவதற்கு கணேஷா, இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேஷா என்று நம் உயிரை அதை நினைப்படுத்தி நாம் எண்ணியது எதுவோ அதை உருவாக்கும், நான் எண்ணியதை உருவாக்க வேண்டும் என்ற இந்த உணர்வினை தனக்குள் வளர்த்திடும் நிலையாக உருவாக்கினார். ஆகவே மூசிக வாகனா இந்த விநாயகருக்கு முன் இந்த எலியை போட்டு வைத்திருப்பார். ஒரு நோய்வாய்ப்பட்டவனை நாம் நுகர்ந்தோம் என்றால் சுவாசித்தோம், அதே வாகனமாக அமைந்து அந்த உடலில் வைந்த நோய்கள் நமக்குள் நல்ல குணத்தை வங்கிட்டுக் கொள்கின்றது. எலி எப்படி தனக்கு வசதியாக வங்கிட்டு தன் அதை கூட்டு அமைத்து தான் மறைவிடமாக வைத்துக் கொள்கின்றதோ, இதைப்போல மனிதன் ஒரு நோயாளியை பார்த்து சுவாசித்தம் என்றால் மூசிக வாகனா அதை சுவாசித்த பின் அந்த நோயின் தன்மை வளர்ந்து அந்த உணர்வின் தன்மையால் நோயின் வழியாக கணங்களுக்கு அதிபதியாகி நம்மை நோயாக உருவாக்கிவிடும் என்ற இந்த நிலையை காட்டப்படும் போது எந்த நோயாளியை பார்த்து அந்த உணர்வின் தன்மை நமக்குள் அறியுமோ, சுவாசித்த உணர்வு நமக்குள் கணங்களுக்கு அதிபதியாகிவிட்டால் நாம் நோயின் தன்மையை அடைவிடும். இப்போ ஒரு மான் அந்த ஒரு புலியை பார்த்து சுவாசிக்கும் போது புலியோ கொடூரமான விஷத்தன்மை கொண்டோ இரக்கமற்று கொன்று குவிக்கும் நிலைகள் பெற்றது. ஆனால் அந்த புலியை அது சுவாசிக்குமே என்றால் அந்த உணர்வு இந்த உடலுக்குள் வந்து அந்த வீரியத்தன்மை கொண்டு இந்த மானின் உணர்வுகள் வழியாகி மூசியா வாகனா இறந்த பின் இந்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த உடலுக்குள் சென்று புலியாக வருகின்றது. ஆகவேதான் அங்கு எலியை போட்டு காட்டும். மகிழ் வாகனா மயில் பாம்பினை விஷமாக ஆக விஷத்தை உணவாக உட்கொண்டாலும் அதை தனக்குள் அது மகிழ்ந்து தனக்குள் தோவை எடுத்து மகிழ்ச்சியாக ஆடுகின்றது. இதை போலதான் நாம் இங்கே விநாயகருக்கு முன் எலியை போட்டு ஆக முருகனுக்கு முன் மயிலும் மயிலின் காலடியில் பாம்பு மனிதனானது தீமைகள் அகற்றி மகிழ்ந்திடும் வாகனமாக நமக்குள் ஆறாவது அறிவு அமைந்திருக்கின்றது என்று தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. ஆகவே நாம் எத்தகைய தீமையும் அகற்றிவிட்டு நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் மகிழ்ந்திடும் அறிஞானின் உணர்வை நமக்குள் இழைத்து சுவையாக சேர்க்கும் தீமைகளை வென்றவன் மகரிஷி. ஆகவே தனது வாழ்க்கையில் தீமையை கண்டுணர்ந்தாலும் அந்த கண்டுணர்ந்த உணர்வின் தன்மை நீக்க அந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டும் நினைவு கொண்டும் அந்த மகிழ்ச்சிகளின் நற்சக்தி நான் பெற வேண்டும் என்று அதை சுவாசித்தோம் என்றால் அந்த உணர்வின் தன்மை தனக்குள் சேர்க்கப்படும் போது கணங்களுக்கு அறிவையாகி தீமையை வென்றிடும் உணர்வின் ஆற்றல் நமக்குள் பெருகி மூசிக வாகனா எந்த மகிழ்ச்சியின் உணர்வை சுவாசித்தமோ அது கணங்களுக்கு அதிபதியாகி இந்த உடலில் வந்த தீமைகள் அகற்றிவிட்டு அதுவே வாகனமாகி இந்த உடலை விட்டு சென்றப்பின் அந்த அருஞ்ஞான் ஈர்ப்பு வட்டத்தில் சென்றப்பின் அது கணங்களுக்கு அதிபதியாகி தீமைகள் அற்ற உணர்வின் ஒளியின் சரீரமாக நிலை கொள்ளுகின்றது. ஆகவே நாம் ஒரு நோயாளி சுவாசிக்கும் போது மூசிக வாகனா கணங்களுக்கு அதிபதி கணபதி. ஆக இந்த விஷத்தின் தன்மை ஒரு பாலிலே போட்டாலும் நல்ல செயல்களை நல்ல சத்துள்ள ஆகாரத்துக்கே வலுவில்லை. ஆகவே நல்ல குணங்கள் கொண்டாலும் திடப்படும் வேதனையான உணர்வுகள் நமக்குள் நுகர்ந்து விட்டால் அது சுவாசித்த நிலைகள் கணங்களுக்கு அதிபதியாகி நாம் அந்த நோயின் தன்மை கொண்ட நிலைகளை நாம் உடலுக்குள் சென்றப்பின் இன்னொரு உடலுக்குள் சென்றாலும் அந்த உணர்வின் நோயவே உருவாக்கும் பின் அதனின் தன்மை கொண்டு நஞ்சை உருவாக்கும். நஞ்சைவே உணவாக உட்கொள்ளும் பாம்பினம் நஞ்சை பாய்ச்சி நஞ்சைவே உணவாக உட்கொள்ளும் இந்த உடலின் தன்மையை நம் மாற்றிவிடும் என்பதற்கேதான் இது தெளிவாக காட்டப்பட்டு நமக்குள் மறைந்து செயல்படும் உணர்வினை சிலையாக வடித்து அது காவியமாக தீட்டி நமக்குள் மெய் உணர்வின் தன்மையை தனக்குள் எடுத்து அது வளர்ப்போம் என்றால் அதர்வண வேதம். ஆக அந்த உணர்வின் தன்மை தனக்குள் சேர்க்கப்படும் போது சாம யஜூர் அந்த தீமைகளை அகற்றிடும் நிலையில் நம்ம வலுவாக ஏற்கப்படும் போது அது சாம அதனுடைய நாதம் கொண்டு தீமைகளை தனக்குள் வராது உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலை பெற முடியும் என்ற இந்த உண்மையினை வெளிப்படுத்திய மா மகரிஷி பல அதாவது அகஸ்யன் வியாசகன் இது போன்ற பல மகரிஷிகள் தனக்குள் தோன்றிய நிலைகள் கொண்டு பிறகும் இதை போன்று உணர்ந்தவர் தான். உணர்ந்தாலும் பலகாலம் ஆசையின் நிலைகள் கொண்டு மடிந்து மடிந்து தன்னுடைய நிலைகளிலும் ஆக மீண்டும் பிறந்து பிறந்து இந்த உணர்வின் தன்மை அகற்றிடும் நிலைகள் பெற்று உணர்வின் தன்மை கொண்டு வழியாக செல்ல வெகு காலமாகிவிட்டது. இதை போன்றுதான் எத்தனையோ மகரிஷிகள் இந்த உணர்வின் தன்மை சென்று கூறிய நிலைகளில் நமது குருநாதர் அவரில் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மையை அவருக்குள் தெளிந்த மனமாக தனக்குள் ஆக்கி தன்னுள் சேர்ந்த இருளினை போக்கி இருளினை வென்றிட்ட அருஞ்ஞானி உணர்வை தனக்குள் சேர்ப்பித்து தன்னுள் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மை கொண்டு அவர் உணர்த்திய உணர்வின் நிலையை எமக்குள் பதிவு செய்து இந்த மூலத்தை அறிந்திடும் நிலையாக உருவாக்கிய மாமகரிஷி ஈஸ்வரபட்டர் அந்த குருதேவருடைய உணர்வே இன்று இது இப்போது பேசுவதும் அதுவே. ஆக இந்த உணர்வின் தன்மை அவர் ஒளியின் நாதங்கள் ஒரு இசையை அமைத்து விட்டார், அதை டேப்பிலே பதியாக்கிவிட்டார். அந்த டேப் அது எவ்வாறு இசைக்கின்றதோ அறியதான். ஒருவன் கோபமாக பேசுகிறான் என்று உங்க டேப்பான உணர்வு பதிவாக்கிவிட்டார், அந்த டேப்பின் நாதங்கள் எதுவோ அதைதான் உங்களுடைய சுருதியாக வந்து கோபமும் கொடூர செயல்களும் செயல்படுத்தும் உணர்வாக இயக்குகின்றது. இதைப் போன்றுதான் எமது குரு காட்டிய அந்த அருளடிப்படி மெய் உணர்வை தனக்குள் கவரும் உணர்வின் தன்மையை எவ்வாறு பெற வேண்டும் என்று அவர் காட்டிய அருள் நெறியளிப்படி நீங்களும் எளிதாக இந்த தீமை அகற்றும் சக்தியை பெற முடியும். அது பெற முடியும் என்ற நிறைகள் காட்டிய நிறைகள் கொண்டுதான் ஆதி மூலம் என்பது நமது உயிர். நாம் ஒவ்வொரு சரீரத்திலும் காத்துக்கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக அது உருவற்றது கணங்களுக்கு அதிபதியாகி மனிதனின் உருவாக்கியது. இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்து இயக்கிறது உயிர் கணேசா என்று காரணப்பேரை வைத்தான் மகாஞான். இன்று நாம் கனவோமம் செய்தால் பாவங்கள் போய்விடும் என்றும் கணவதிக்கு செத்தோருடைய உணர்வுகளை சாம்பலை கரைத்து விட்டார், அதை மாவிளக்கு எடுத்து நெய்வி தெய்வம் விட்டார் நாம் மூதாதைகளுக்கு சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியும் என்றும் சாங்கி சாஸ்வரத்தை எடுத்து நமக்குள் குண்டிச்சட்டுக்குள் குதிரை ஓட்டும் நிலையை தான் காட்டியுள்ளார்கள். இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும். மனிதனான நாம் இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு நாம் விண்ணுலக ஆற்றலை பெற வேண்டும் என்றால் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்த நம் மூதாதைகளுடைய குலதெய்வமான இந்த உயிரான்மாக்களை உடலை விட்டு சென்ற அந்த ஆன்மாக்களை நாம் விண் செலுத்த வேண்டும். அதற்கு வலு வேண்டும் என்றால் இதை போல கூட்டு அமைப்புகள் தேவை. ஆயிரக்கணக்கோருடைய உணர்வுகளில் மெய்ஞானிகள் காட்டிய உணர்வினை உங்களிலே பதிவு செய்து அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகளை பெறச் செய்து அதை அந்த உணர்வின் தன்மை தனக்குள் வலு பெற்றது அந்த உணர்வின் துணை கொண்டுதான் நாம் இன்று தியானித்து இந்த உடலை விட்டு சென்ற நம்முடைய மூதாதையான அந்த குல தெய்வங்களை இன்னொரு பிறவியில்லா நிலையில் நாம் ஆக்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு நூலால் ஒரு பொருளை நாம் தூக்க முடியவில்லை என்றால் பல நூல்களை இணைத்துதான் பெரும் கடினமான பொருள்களை தூக்குகின்றோம். இதை போன்றுதான் நாம் பலரும் அந்த மகிழ்ச்சியின் உணர்வின் எண்ண அலைகளுடன் அவர்கள் செயலாற்றிய வலிவின் தன்மை உங்களிலே அந்த உணர்வின் நினைவாற்றலை பெருக்கி அதை பெற வேண்டும் என்ற ஏக்க உணர்ச்சியை தூண்டி அதன் வழிப்படி நாம் இப்போது அந்த சப்த ரிஷிகளின் அருசக்தி நாம் பெற வேண்டும் என்று இயங்கும் போது அந்த உணர்வின் தன்மை நமக்குள் ஆழ பதிவு செய்து அந்த உணர்வின் வலுத்தனை கொண்டும் நாம் அடுத்து நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற நம் மூதாதிகளான அந்த குல தெய்வங்களின் உயிரான்மா சூட்சம சரீரத்தில் இருப்பதை அவரின் உணர்வுகள் நமக்குள் சூட்சமாக நமக்குள் இருந்தாலும் இந்த உணர்வின் தன்மை உடலின் வலுகொண்டும் நாம் எண்ணத்தால் அந்த ஆன்மாக்களை சப்தரிஷ மண்டலத்துடன் இணைத்தோம் என்றால் அவர்கள் உடல் பெறும் நிலைகளை அந்த ஒளி சரீரம் பெற்ற அந்த உணர்வின் நிலைகள் இணைக்கப்படும் போது அங்கே உடல் பெறும் உணர்வுகளை கரிக்கப்பட்டு உயிருடன் ஒன்றி அறிவின் தன்மை கொண்டு நிலை கொண்டு அந்த சப்தரிஷ மண்டலத்துடன் சொல்ல செய்ய வேண்டும். அவ்வாறு நாம் செய்வோம் என்றால் அவர்கள் எவ்வழிகளில் அவர்கள் தீமை அகற்றினார்களோ அதே உணர்வின் தன்மை கொண்டு நாமும் இதை பெற முடியும். ஆகவே நாம் எண்ணும் போது அந்த சப்தரிஷ மண்டலங்களின் உணர்வின் சத்தை நாம் இங்கே எழுதி பெற்று நமது வாழ்க்கை எத்தகைய கொடூர நிலைகளை உற்று பார்த்தும் அதை அறிந்து உணர்ந்து அவருக்கு உதவி செய்தாலும் அந்த தீமையின் உணர்வுகள் நமக்குள் விளையாத நிலைகளில் நாம் தடுக்க முடியும். ஆக எவ்வாறு இத்தகைய நிலைகள் நாம் எடுத்துக்கொண்டால் அந்த சப்த ரிஷிகளின் அருள்சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் அவரிடம் இந்த உணர்வை பாய்ச்சதன் இப்ப கூட்டு தியானத்தால் பதிவு செய்த இந்த எண்ணத்தை நாம் மூதாதையுடைய உயிரான்மாக்கள் விண் செலுத்திய பின் நம்முடைய நினைவாற்றல் துரித நிலைகள் கொண்டு விண்ணின் நிலைகளை அது எட்டுகின்றது. இதேபோல அங்கிருந்து இங்கே பின்னிக் கொண்டிருக்கும் நமது பூமியில் சாதாரண மனிதன் மத்தியில் தான் பின்னிக் கொண்டுள்ளது. இன்று டிவிகளில் இன்று உலகில் எங்கிருமிருந்து ஒளிபரப்பு செய்தாலும் இதே சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அதே அலைவரையில் இங்கே சுடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த விஞ்ஞான அறிவால் நாம் உருவாக்கப்பட்ட உணர்வுகள் அதே காந்த புலன் அறிவில் எனக்கு ஆண்டினா என்ற நிலைகள் பதிவு செய்து அந்த ஸ்டேஷன் அலைவரிசையில் வைத்தால் அதை கவர்ந்து இன்று நாம் தெளிவாக எந்த ஸ்டேஷனிலிருந்து ஒளிபரப்பு செய்கின்றனரோ அதை பார்க்க முடிகின்றது. இதை போலதான் இந்த உலகில் உள்ள எதனையும் இன்று விஞ்ஞான அறிவால் ஆண்டினாவுடைய நிலைகளை சக்தி வாய்ந்ததாக கூட்டப்படும் போது இன்று அமெரிக்காவில் ஒளிபரப்பு செய்வதை அங்கு விளையாட்டு அரங்கில் விளையாட்டு கொண்டிருந்தாலும் அங்கு நடக்கும் நிலைகளை ஒளிப்பதிவாகி கொண்டிருக்கும் போதே இங்கேயும் நாம் கண்ணுற்று பார்க்கும் நிலைகளுக்கு அலைகளை குவித்து டிவிகளில் நாம் பார்க்கிறோம் ஆண்டினாவின் சக்தி வாய்ந்த நிலைகள் கொண்டு. இதை போன்றுதான் அருள் மகிழ்ச்சியுடைய நிலைகளை இப்ப சாதாரண நிலைகளில் ஒரு மனிதனுடன் கோபமோ வெறுப்போ பாவமோ தாபமோ என்ற உணர்வுகளை பதிவு செய்து கொண்டால் நாம் அவர்களை எண்ணும் போது அவர்களின் உணர்வுகளை நாம் எளிதில் காண முடிகின்றது. நாம் ஒருவன் நமக்கு தீங்கு செய்தான் என்ற எண்ணத்தை பதிவு செய்து கொண்டு அவன் நினைவை நாம் கொண்டுவரப்படும் போது நம்மை அறியாமலேயே வேதனை என்ற உணர்வு உண்டுகின்றது. அவன் உடலின் உருவத்தின் நிலைகள் நினைப்படமாக நமக்குள் தெரிகின்றது. அந்த உணர்வின் தன்மை வரும்போது கொதித்தெழும் உணர்வின் நம் உயிருடன் இயக்கப்பட்டு நாம் உணர முடிகின்றது. ஆனால் அவரை உருவை பார்க்கவில்லை என்றால் உணர்வின் நினைப்படங்களை நமக்குள் பார்க்கின்றோம். இதை போன்றுதான் நாம் இந்த இருளை போக்கிய அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் பதிவு செய்து கொண்டால் நாம் எண்ணும்போது உடனே இருளை போக்கி பொருள்கான உணர்வினின் நிலைகளை நாம் தெளிவாக எடுக்க முடியும். ஆக இப்ப ஆண்டினாவின் சக்தி வாய்ந்த நிலைகளை உருவாக்குகின்றார். நமது கண் இந்த உடலுக்குள் இருக்கும் அனைத்தும் குணங்களுக்கும் நம் கண்ணின் நினைவு கொண்டிருப்போம்போதுதான் ஆண்டினாவாக நமக்குள் எடுத்துக் கொடுக்கின்றது. ஆனால் அதே சமயம் நமக்குள் சக்தி வாய்ந்த மகிழ்ச்சியின் உணர்வுகளை பதிவு செய்து கொண்டால் அதை மீண்டும் நாம் நினைவுண்டு கண்ணுக்குள் கொண்டிருப்போம் போது அதுவே உயிருடன் ஒன்றி அந்த சப்த ரிஷிகளின் அணுசக்தி பெற வேண்டும் என்று எண்ணினால் நமக்குள் அந்த மகிழ்ச்சியின் ஆற்றலை நமக்குள் உள் செலுத்தி அவர்கள் தீமையை அகற்றியது போல நமக்குள் வரும் தீமைகள் அகற்ற முடியும். அந்த நிலைகள் பெறச் செய்வதற்கு இந்த கூட்டு அமைப்பின் நிலைகள் கொண்டு வருகின்றன. ஒரு மனிதனுக்கு கேன்சரோ ஆஸ்மாவோ ஹார்ட் அட்டாக்கோ இதை போன்று நாம் வழக்கில் நாம் கேட்டறிந்த உணவுகள் எதுவும் பெருக்கம் அதிகமாவதோ அது கணங்களுக்கு அதிபதியாகும் போது அந்த நோயின் வன்மை கூடும் போது அது அதிபதியாகி இந்த மனிதனை வீழ்த்துகின்றது. ஆக வீழ்ச்சியின் எதனின் தன்மை அதிபதியாச்சோ அந்த நோய்க்குண்டான உணர்வை மற்ற உடலிலே விளைவிக்க செய்கின்றது. இதே போன்றுதான் அந்த மகிழ்ச்சியின் அரு உணர்வுகளை உங்களுக்குள் பதிவு செய்யப்படும் போது இந்த தீமைகள் ஆகற்றிய உணர்வின் தன்மையை நீங்கள் பெறும்போது அது பெற்று உங்க உடலுக்குள் ஊடுருவிக்கும் தீமைகளை அகற்றி நிலைகளை வளர்த்து இந்த உடலை விட்டு அகண்டத்தின் தீமையை அகற்றிடும் உணவின் சத்தை நாம் பெற முடியும். அது பெறுவதற்கு இன்று நாம் செயல்படுத்த வேண்டும் என்றால் நம் மூதாதைகளான குலதெய்வங்களை இதை போன்ற பௌர்ணமிகளில் நாம் செயல்படுத்த வேண்டும். இதற்கு முந்தைய நிலைகள் கொண்டு பிறதோரு மனிதன் எண்ணத்தில் கொண்டு பிறதோரு மனித உடலுக்குள் புகுந்திருந்தால் அவர்கள் அந்த உடலிலே அந்த நோயை நீ விளைவித்துவிட்டு அந்த உடலை விட்டு வீழ்த்தி வெளியில வந்தாலும் இதைப்போல பௌர்ணமி காலங்களில் நாம் எடுத்துக்கொண்டு இந்த கூட்டு தியானத்தில் எடுத்து நாங்கள் குலதெய்வமான உயிரான்மாக்கள் அந்த சப்தரிஷ மண்டலத்துடன் இணைந்து பிறவா நிலை என்ற பெருநிலை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தால் நாம் அந்த உண்டி இதைப்போல செய்வோம் என்றால் அவரின் உணர்வுகள் நமக்குள் உடலிலே இருக்கப்படும் போது அந்த உணர்வின் தன்மை கொண்டு நம் மூதாதைகளை பிறவா நிலை என்ற நிலை அடையச் செய்யலாம். காலத்தால் அந்த ஞானிகள் காட்டிய அருள்வழியில் நாம் நடந்திருந்தால் இப்போது எப்போதுமே அவர் வின் சென்றிருப்பார்கள். அவர்களை துணை கொண்டு நாம் எளிதில் வின் செல்ல முடியும். சாஞ்சி சாஸ்திரத்தால் சிக்கொண்டு மூலக்கூறுகளை இழந்து நாம் வின் செல்லும் மூலமே அறியாது போய்விட்டது. இதை போன்ற நிலைகள் விஞ்ஞான அறிவா மனிதனுடைய சிந்தனைகள் முழுமையாக அழியும் நிலைகள் இன்று பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலைகளில் நாம் கோடிக்கணக்காக சம்பாதித்து வைத்திருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே போய்விட்டு வீட்டுக்கு வந்தால் வைத்த பொருளை காணும். ஆனால் நாம் கோடிக்கணக்கான செல்வங்களை தேடி நாம் காருக்குள் சென்றாலும் அடுத்து எதிர்நிலை என்ன நடக்கும் என்று சிந்திக்கும் நிலையும் இல்லை. ஆக எங்கே ஆற்றல் என்று எதனுடைய விளைவாகிறது என்று ஆக எங்கேயும் ஆற்றல் ஆகவில்லை என்றாலும் நமக்குள் வைத்திருக்கும் பொருளின் தன்மை கொண்டு வெளியில எவருக்கும் தெரிந்தால் இடவழியிலே விபத்து. எந்த நிலைகள் காரை ஓட்டி சம்பாதிக்கலாம் என்று அவன் வாடகைக்கு அமைத்தாலும் வாடகைக்கு அழைத்து சென்று இடவழியிலே கொண்டு விட்டு காரை அழித்து செல்கின்றான் பகலிலே. அவனுடைய நிலைகள் இப்படி உருமாறி விடுகின்றன. செல்வத்தை சம்பாதித்து வைத்திருந்தாலும் வீட்டுக்குள் இருந்தாலும் வீட்டுக்குள் இருக்கும் காதுகாப்பா இருந்தாலும் வீட்டுக்குள் நுழைந்து அந்த மனிதனையை கொன்றுவிட்டு பொருளை தேடி செல்கின்றான். நமக்கு பாதுகாப்பேது? ஆக ஒவ்வொரு மனிதன் உணர்வும் இவ்வாறு வந்து தீமையின் உணர்வை வளைந்து நரக லோகத்திற்கு அழைத்துச் செல்லும் இந்த உணர்வுகள் இன்று காற்று மண்டலத்தில் நச்சுத்தன்மை கொண்டு பரவி கொண்டிருக்கின்றது. கடவுளின் அவதாரம் வராக அவதாரம் என்று பண்டி தலையை போட்டு மனித உடலை காட்டியது போன்று நாத்தத்தை பழந்து நல்ல உணர்வை நுகர்ந்து அதனின் உணர்வின் தன்மை கொண்டு பரசுரம் மனிதனாக உருவாக்கியது. இதைப் போலதான் மனிதன் ஆனப்பின் நரசிம்மா தீமைகளை வென்றப்பின் இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலை கொண்டான் கல்கி. ஆக இந்த மனிதனின் வாழ்க்கையில் இதேபோன்று நாம் தீமைகள் அகற்றிடும் கூர்மையான நிலைகள் கொண்டு எண்ணத்தை பதித்து அந்த மகரிஷியின் உணர்வின் தன்மை தனக்குள் வலுவாக்கப்பட்டு அந்த உணர்வின் தன்மை கொண்டு வராகனாக மாற வேண்டும். ஆக இதைப்போன்று நாம் அந்த மகரிஷியின் உணர்வை உங்களுக்குள் வருவதை செய்து இந்த காற்று மண்டலத்தில் இருக்கும் தீமை உணர்வை பழந்து அந்த அருள் மகரிஷியின் உணர்வை நுகர்ந்து அதனையே வலுவாக்கப்பட்டு இந்த உடலை விட்டு எக்காலம் எந்த நிலைகள் எம்மாலியில் சென்றாலும் அடுத்து பிறவியில்லா நிலைகள் அடைய முடியும். இந்த வாழ்க்கையில் கண்டுணர்ந்த நோயின் தன்மை நீங்கள் என்னதான் மருந்தை குளித்து ஆற்றினாலும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து இந்த உணர்வின் தன்மை சென்ற பின் மருந்தும் மாயமும் மந்திரமும் நம்மை காக்காது. அருண் ஞானி உணர்வை சேர்த்து அதனை வலுவை ஏற்றுக்கொண்டால் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை கல்கி என்ற நிலைகள் அடைய முடியும். ஆக மருந்தை சாப்பிட்டாலும் அந்த மருந்தின் நஞ்சின் தன்மை இல்லாது அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று எண்ணத்தை வலு சேர்த்தால்தான் இந்த மருந்திற்கு ஊட்டச்சத்து கிடைக்கும். இல்லை என்றால் நஞ்சு உலர்ந்த உணர்வின் தன்மை கொண்டு நஞ்சான உடல் வளர்ந்தாலும் நமது ஆன்மாக்களை முதலிலே அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைத்திடல் வேண்டும். அவ்வாறு இணைத்திடல் வேண்டும் என்றால் இப்போது இதைப்போல மகரிஷிகள் காட்டிய நமது குரு அருளின் தன்மை கொண்டு உங்களுக்குள் ஆழ பதிவு செய்தல் வேண்டும். அதனின் துணை கொண்டு வலுவான எண்ணங்கள் எடுத்து நாம் தியானிக்கும் போது அந்த மகரிஷிகளின் அருள் சக்தியை பெறும் தகுதியை பெறுகின்றோம். பின் அதனின் வலுவின் துணை கொண்டு நாம் அனைவரும் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் குலதெய்வமான உயிரான்மாக்கள் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து பிறவா நிலை என்றும் பெருவீடு பெருநிலை அடைய வேண்டும் என்றும் இந்த உடலில் பெற்ற நஞ்சான உணர்வுகள் அங்கே கரைந்து என்றும் பிறவா நிலை என்ற பெருவீடு பெருநிலை என்ற அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று நாம் இந்த கூட்டமைப்பின் கூட்டு தியானத்தின் துணை கொண்டு அந்த உயிரான்மாக்களே இன்று விண் செலுத்தும் நன்னாளே பௌர்ணமி. இந்த பௌர்ணமியை அணுகிதான் இந்த சப்தரிஷி மண்டலங்களும் அருகில் வருகின்றது. எப்படி தேய்ப்புறையாகி பூர்ண நிலாவாகின்றதோ இதை போன்று நாம் தேயா நிலைகள் பெற்று அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் ஒளியின் நிலைகளுக்கு மாற்றப்படும் போதுதான் அவர்களின் தொலை கொண்டு அந்த சப்த ரிஷிகளின் அவள் சக்தியில் எளிதில் பெற்று நாமும் அடுத்த நிமிடங்களில் இந்த வாழ்க்கையில் எத்தகைய தீமை கொண்டாலும் அது உடனே அது தூய்மைப்படுத்த வேண்டும். இப்போது நாம் யாருக்கு உதவி செய்தாலும் பிறருடைய கஷ்டங்களை கேட்டுணர்ந்தாலும் அந்த தீமையான நிலைகள் தனக்குள் வளராதபடி இத்தகைய மூதாதைகளை நாம் வின் செலுத்தி இருந்தால்தான் அதை நாம் எளிதில் பெற முடியும். இப்போ ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்றால் கேட்டு நாம் அவருடைய கஷ்டங்களை உணர்கின்றோம், உதவி செய்கின்றோம். ஆனால் அடுத்த கணம் உதவி செய்வதற்கு முன் ஈஸ்வரா என்று நம் உயிரை வேண்டி அந்த சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிக்காந்த சக்தி நாங்கள் பெற வேண்டும், அந்த துருவ மகரிஷியின் அரிசக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும், என் உடல் உள்ள ஜீவ அணுக்கள் பெற வேண்டும். சொன்னது போல அந்த உணர்வின் தன்மை கொண்டு நமக்குள் தீங்கு விளைவிக்கும். அதே போல பிறருடைய உடல்களிலே தீங்கியை நுகர்ந்தறிந்திருப்போம், அந்த உணர்வின் ஜீவ அணுக்கள் நமக்குள் விளைந்திருக்கும். ஆகவே இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் அந்த சப்த ரிஷிகளின் அரிசக்தி பெற வேண்டும் என்று நினைவு கொண்டு நம் உடலுக்குள் அந்த ஜீவான்மா ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வினை செலுத்த வேண்டும். இவ்வாறு செலுத்தவில்லை என்றால் நம் உடலில் எந்த ஆன்மா புகுந்தாலும் அதனுடைய செயலாக்கங்களை செயல்பட்டு கொண்டிருக்கும், மந்திரத்தாலோ தந்திரத்தினாலேயோ அல்லது நான் வெளியேற்றி விடுவேன் என்றால் நடக்காது. ஆகவே இதையெல்லாம் நமது குருநாதர் காட்டிய அருள் வழியில் அவர் காட்டிய அருணையை கொண்டு பல ஆயிரம் பேருடைய உணர்வை வலுவாக்கப்பட்டு இதனின் துணை கொண்டு நம் மூதாதைகளை வின் செலுத்தும் நன்னாள்தான் பூர்ண நிலம். ஆகவே பூர்ண ஒளியாக மாற்றிய பின் அதை நாம் விண்ணிலே இருந்து மீண்டும் நாம் எண்ணி அவர்களின் துணை கொண்டு நாம் நம் உடலுக்குள் இதற்கு முந்தி அறியாது சேர்ந்த தீவினை இருளை போக்கி மெய்ப்பொருளை கண்டுணர்ந்து உணர்ந்திடும் சக்தி பெற்று நாம் அடிக்கடி கூர்மையாக விண்ணை நோக்கி எண்ணும்போது அந்த விண்ணிலே இருக்கும் அந்த துருவ மகிழ்ச்சியின் உணர்வுகளை நமக்குள் வராகன் வலிமை மிக்கதாக மாற்றுதல் வேண்டும். அப்படி செய்தாம் என்றால் கல்கி. இப்ப நாம் அவ்வாறு செய்யும்போது கலியினுடைய கடைசியில் நரசிம்மா எத்தகைய தீமைகளும் நாம் புசுக்கும் நிலைகள் பெற்றவர். நாம் எத்தகைய கஷ்டப்பட்டாலும் தீமைகள் பட்டாலும் அவர்கள் உற்று பார்த்தாலும் அடுத்த நிமிடமே அந்த சப்த ரிஷிகளின் அசக்தி பெற வேண்டும், சொர்வ மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று நமக்குள் எடுத்து எண்ணும் போது தூய்மைப்படுத்த முடியும். ஆனால் அதே சமயத்தில் கஷ்டப்பட்டோருக்கு இதை சொல்லி இனி உங்களுக்கு கஷ்டமில்லை, நீங்கள் நல்லாவீர்கள் என்று சொல்லுங்கள். உங்களுடைய உணர்வு அவர்களை தீமைகளில் இருந்து விடுபட செய்யும். நீங்கள் கேட்டறிந்த தீமைகள் உள்புகாத தடைப்படுத்த வரும். அந்த நிலைகள் பெறச் செய்வதற்கு இப்போது நாம் பூர்ண நிலைகள் எப்படி பூர்ண நிலாவாக இருக்கின்றதோ என்றென்றும் அழியா ஒளி சரீரமாக நிலைத்திருக்கும் நம் மூதாதைகளை நிலை பெறச் செய்தால் நாமும் அந்த நிலை அடையலாம். அந்த நன்னாளை நிலைப்படுத்தினாலும் நமது குருநாதர் காட்டிய அருள் வழியில் அந்த மகிழ்ச்சியின் சக்தி பெறும் தகுதியும் இந்த வாழ்க்கையில் வரும் இருளை போக்கும் தகுதியும் பெற்று நாம் அந்த மெய்ஞானிகள் வழியில் இந்த விஞ்ஞான அறிவில் வரும் பேரழிவிலிருந்து நம்மை மீட்டி நாம் என்றும் பிறவா நிலை என்ற பெருநிலை அடையவும் இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகள் அகற்றிவிட்டு நாம் மனிதன் என்ற நிலையை முழுமையடைய உதவும்.